கனவிலே வந்த கணநாதன் எழுதியவர் சேகர் சந்திரசேகர். ஆகஸ்ட் 25, 2025. அன்றைய ஞாயிறும் எப்போதும் போலத்தான். சிறப்பான மதிய சாப்பாடு. என் மனைவிக்குத் தெரியாமல் இரண்டாவது தடவையாக மிளகு கருவேப்பிலை குழம்பை ஆங்காங்கே தயிர் சாதத்தில் தாராளமாக ஊற்றி அவள் கண்படாமல் எடுத்து வந்து மூக்குப் பிடிக்க சாப்பிட்டேன். பிறகு வழக்கத்தை மாற்றாமல் சோஃபாவில் கால் நீட்டி ஐபிடிவி ஆன் செய்ததும் உடனே காட்டியது ராஜ்டிவியில் ஏதோ ஒரு ராமராஜன் திரைப்படம். சில நொடிகளில் ஒரு மயக்க நிலை தூக்கம் கண்களை கட்டிக்கொண்டது. சாப்பிடும்போது இருந்த விழிப்பு நிலை எந்த கணத்தில் இப்படி ஒரு தூக்கமாக மாறியது என்று சொல்லத் தெரியவில்லை. நித்திராதேவியை என்னிடம் அன்பாக அழைத்து வந்தது. சாப்பாடா, சோஃபாவா, ராமராஜனா, இல்லை எல்லாம் கலந்த கலவையா என்று பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கும்போதுதான் கனவும் வந்தது. அதில் நம்பிக்கை தரும் தும்பிக்கை கணபதியும் வந்தார்.
என்னப்பா, என்னை கண்டுக்கவே இல்லை
என்று சிறிய கண்களால் முழித்துப் பார்த்து மிரட்டினார். பிள்ளையாரப்பா, நமஸ்காரம், நமஸ்காரம். என்ன சொல்ல வருகிறாய்? நீதானே என்னைப் போன்ற பக்தனைக் கண்டுக்கணும்.
கடந்த வாரம் கிருஷ்ண ஜெயந்திக்காக கண்ணனுக்கு ஒரு பிளாக் போஸ்ட் போட்டாய். அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி வருகிறதே, எனக்காக என்ன போட்டாய்?
ஆஹா, ஆமாம் ஆமாம், ஆனை முகத்தானே, சுத்தமாக ஐடியாவே இல்லை என்று சொல்லி தலையைச் சொறிந்தேன்.
நீயும் வரவர ஜென்சி மாதிரியாகி வருகிறாய். எல்லாத்திலையும் அவசரம், அலட்சியம், மறதி, கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லை.
என்னது ஜென்சியா? நானோ என்னை ஜென்குரு மாதிரியல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? இப்படி சொல்லிவிட்டாரே, மன்னிக்கணும் மகாகணபதி. தங்களுக்கு இல்லாத மரியாதையா? எதைச் செய்யப் போனாலும் பிள்ளையார் சுழி போட்டுத்தானே ஆரம்பிக்கிறேன். மேலும் என் மனைவியும் எல்லாவற்றுக்கும் உனக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுகிறாளே. போன வாரம் கூட அவள் அரைச்ச மாவுல இட்லி புசு புசுன்னு உன் தொப்ப மாதிரி குண்டா வரணும்னு உன்னை வேண்டிண்டாளே, அதுக்காக உனக்கு கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணினாளே.
அடச்சே, நிறுத்து. அல்ப கொழக்கட்டைக்கு அத்தனாம் பெரிய வரம்லாம் தரணுமா என்ன?
இல்ல பிள்ளையாரப்பா, உனக்குத்தான் சிம்பிளா அருகம்புல். சின்னதா கொழக்கட்டை கொடுத்தாலே போருமே, அள்ளி அள்ளி அருள் தருவாயே.
மூடா, அதெல்லாம் அந்த காலம். ஆர்கானிக் அருகம்புல்லோ ஆர்கானிக் அரிசியோ எதுவும் இப்போ இல்லை, எல்லாமே கலப்படம்.
கருணாமூர்த்தியே, உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறியே. இது கலிகாலம் இல்லையா? கலப்படம் கபடம் எல்லாம் தானே இருக்கும். இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா?
அது சரி, புத்திசாலித்தனமா பதில் சொல்றியாக்கும். சரி, இதுக்கு என்ன சொல்லப் போற? எப்ப பார்த்தாலும் என் தம்பிய பத்தியே எழுதுற, என்ன பத்தி ஏதாவது எழுதுனியா?
சுவாமி, உன் லிட்டில் பிரதர் முருகனைச் சொல்றியா? அவர்தானே கலியுகத் தெய்வம். கலிகாலத்துல காரியம் நடக்கணும்னா அவரைத்தானே முக்கியமா கவனிக்கணும். ஆனாலும் உன்னை வணங்கினதுக்கு அப்புறம்தானே உன் தம்பி முருகனையோ மத்த சாமிகளையோ நாங்க வணங்குறோம், பூஜை பண்றோம். தெரியாத மாதிரி கேட்கலாமா?
அது ஏதோ பழக்கம்க்கு பண்றீங்கப்பா. எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றீங்க?
இல்லை ஆண்டவனே, சதுர்த்திக்கு சதுர்த்தி உன்னை களிமண்ணில் செதுக்கி பெருசு பெருசா பூஜையெல்லாம் பண்றோமே, அது உனக்கே உனக்கான எக்ஸ்க்ளூசிவ் பூஜைதானே ஐங்கரனே.
களிமண்லையும் கலப்படம் பண்றீங்களேடா? யார் கேட்டா எனக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி கண்ணு மூக்கு உடம்பு எல்லாம் அந்த 10 நாளும் எரியுது. கடைசியில விசர்ஜன் பண்றேன்னு கடல் தண்ணிலே போட்டு உடைக்கிறீங்க. உப்புத் தண்ணி பட்டு உடம்பெல்லாம் அரிக்கிறது.
மன்னிக்கணும் மயூரேசா, என்ன சொல்றதுன்னு தெரியலே என்று அசடு வழிய நின்றேன்.
சரி, அது போகட்டும். இந்த வருஷ சதுர்த்திக்கு என்னை பத்தி ஏதாவது எழுது.
ஏகதந்தா, என்ன சொல்கிறாய்? உன்னை பற்றி நான் எழுதுவதா? எனக்கு என்ன தெரியும்? இந்த பிரபஞ்சத்தின் முதல் எழுத்தாளரே நீர்தானே.
என்ன சொல்ல வருகிறாய்?
ஒரு தந்தத்தை ஒடித்து மகாபாரதம் எழுதிய மாபெரும் எழுத்தாளர் அல்லவா தாங்கள்? அருணகிரிநாதரே, உம்மை பற்றி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்றுதானே சொல்கிறார். அதாவது இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் கூறுகளையும் அவற்றின் சிறப்புகளையும் மலைகளில் முதன்மையான மேருமலையில் முதல் முதலாக எழுதியவன் நீதானே. உன்னை பற்றி இந்த அற்பன் என்ன எழுதுவது? எனக்கு என்ன தெரியும்? சத்தமான சிரிப்பு அவரிடம். பிறகு அவரே,
சரி ஏதாவது என்ன பற்றி ஸ்லோகம் சொல்லு.
சின்ன வயதில் என் பெற்றோர் சொல்லிக் கொடுத்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என்று தொடங்கும் பாடலைச் சொன்னேன்.
நிறுத்து, இதென்ன? நீ என்ன குழந்தையா, எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டையே சொல்லிண்டிருக்க, சொல்றியே தவிர இந்த மாதிரி எதுவும் செய்யவும் மாட்டேங்கிற. பால் கொடுக்கிற, ஆனா தேன், பாகு, பருப்பு இதெல்லாம் தரமாட்டேங்கிற. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்னா இருக்கே.
நானும் அசடு வழிந்து கொண்டே, மன்னிச்சுக்கோ மங்கள மகோதரா, வேணும்னா உன்னோட 16 நாமங்களையும் வரிசையா சொல்லட்டுமா என்று இழித்துக்கொண்டே கேட்டேன்.
ஓஹோ, சமாளிக்க பார்க்கிறியா? பேஷ் பேஷ், விஷ்ணுவுக்கு மட்டும் 1000 நாமம் சொல்ற, எனக்கு மட்டும் 16 என்றார்.
பாலகணபதியே, பெருமாள் லேசுல வரமாட்டார், படுத்துண்டே இருக்கார் இல்லையா, அதனால அவரை 1000 நாமம் சொல்லி கூப்பிட்டாத்தான் போனா போறதுன்னு எட்டி பார்ப்பார். ஆனால் நீரோ ஒரு 16 நாமம் சொல்றதுக்குள்ள வந்துடுவீர் என்று ஏகப்பட்ட ஐசை அவர் தலையில் வைத்தேன். மிகவும் மகிழ்ந்தவராய்,
சரி சரி போயிட்டு போறது, எங்கே என்னோட 16 பேரையும் கரெக்டா சொல்லு பார்ப்போம்
என்று காலை நீட்டி ஒரு கையால் தன் யானை தலையைத் தாங்கிக் கொண்டு ஒய்யாரமாக படுத்துக்கொண்டார். சர்வ ஜாக்கிரதையாக அத்தனை பெயரையும் நினைவடுக்கிலிருந்து எடுத்து தொண்டையக் கணைத்துக் கொண்டு, சுமுகா, ஏகதந்தா, கபிலா, கஜகர்ணா, லம்போதரா, விகடா, விக்னராஜா, கணாதிபதி, தூமகேது, கணாத்திய, பாலச்சந்திர, கஜானன, வக்ரதுண்ட, சூர்பகர்ண, ஹேரம்ப, ஸ்கந்தபூர்வஜ என்று 16 நாமங்களையும் வரிசையாகச் சொன்னேன்.
அடடடே, கரெக்டா சொல்லிட்டியே
என்று கூறியபடியே தன் தும்பிக்கையால் ஒரு மோதகத்தை எடுத்து என்னிடம் போட்டார். இதைச் சாக்காக வைத்துக் கொண்டு, பிள்ளையாரே, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, கேட்கலாமா என்றேன்.
கேளு கேளு
என்றார். அந்த ஞானப்பழத்தை முருகனை ஏமாற்றித்தானே உன் பேரன்ஸை சுத்தி வந்து வாங்கிக் கொண்டாய் என்றேன்.
பெரிதாகச் சிரித்த பெரிய கணபதி, அடே, அது பழமில்லையடா, உள்ளே சுற்றுவதாகச் சொன்னது சூட்சும ஞானம், அதாவது அகப்பொருளை அறிவது. என் தம்பி முருகன் புறவுலகைச் சுற்றியது உலக அறிவுக்காக, புறப்பொருளை அறிவதற்காக. வாழ்க்கைக்கு 2 அறிவும் வேண்டும், அதை உணர்த்தவே நாங்கள் இந்த நாடகத்தை நடத்தினோம். இது புரியாமல் அண்ணன் ஆம்ரபலத்த அபேஸ் பண்ணிட்டான், தம்பி ஏமாந்துட்டான்னு எல்லாரும் உளர்றீங்க
என்றார். ஆஹா, என்ன ஒரு தத்துவ விளக்கம்! இத்தனை நாள் இந்த விஷயம் புரியாமல் இருந்துட்டோமே. சில நொடிகளுக்குப் பின் அடுத்த கேள்வி கேட்டேன். பிள்ளையாரே, உங்களுக்கு காது ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு?
அது உங்க எல்லா காசிப்புகளையும் டிராமாக்களும் கேட்டு ப்ராசஸ் பண்ணும் ஸ்பெஷல் ஆண்டெனா.
ஓஹோ, காதுதான் பெருசு, வயிறும் ரொம்ப பெருசா இருக்கே, ஏன்?
அடே, அது வயிறு இல்லடா, ஸ்ட்ரெஸ் அப்சார்பர். நீங்க எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர், நெய்பர் என்று என்னிடம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் நான் அதில்தான் டைஜஸ்ட் செய்து கொள்கிறேன்.
அப்போ நாங்க கொடுக்கிற குழக்கட்டையெல்லாம் எந்த வயிறுக்குப் போகுது என்று விசனப்பட்டேன். அதற்கு விநாயகர் ரொம்ப கூலாக,
அதுவும் அதே வயிற்றுக்கு தாண்டா போறது, நீங்க முன்னாடி கொடுத்த அஜீரணத்துக்கு இந்த குழக்கட்ட தாண்டா கேப்சூல
என்றார் பெரிதாகச் சிரித்துக்கொண்டே. பிறகு, வேற கேள்வி இருக்கா என்றார். என் களிமண் மண்டைக்கு எதுவும் தோன்றவில்லையாதலால் வேற ஒண்ணுமில்ல விநாயகா என்றேன்.
சரி, அப்போ ஒன்னு பண்ணு, இப்போ நமக்குள் நடந்த இந்த கான்வர்சேஷனையே ஒரு பிளாக்கா எழுதிடேன்
என்றார். இதையா, இதெல்லாம் யாரு படிப்பா? இதுக்கெல்லாம் லைக் கமெண்ட்லாம் ஒன்னு கூட வராது.
லைக் கமெண்ட் எதிர்பார்த்து எண்ணத்துக்கு எழுதுற, பலனை எதிர்பார்க்கதே, கடமையை செய் அப்படின்னு கண்ணன் சொன்னதா, நீதானே போன பிளாக் போஸ்டில் பெருமையா போட்ட, இப்ப அதையே கான்ட்ரடிக்ட் பண்ற
என்று கோபத்துடன் கேட்டார். கணபதி, மன்னிக்க வேண்டும் மகா கணபதி, ஒரு சந்தேகம், இந்த அற்பன் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்றேன் அழுகையை காட்டிக்கொள்ளாமல்.
அடே, என்னை நன்றாகப் பார்
என்றார் மகா கணபதி. அப்போது அதுவரை மெகா சைஸ் மகா கணபதியாக இருந்தவன் மினி சைஸ் குழந்தை முருகனாக காட்சி தந்தான். சுவாமி, என்ன என்ன இது, வினோதம், விளையாட்டு என்றேன் ஆச்சரியம் தாங்காமல்.
நான் முருகன்தான், விநாயகர் வேடத்தில் வந்து என் சகோதரனுக்காக கான்வாஸ் செய்தேன்
என்றார். அதற்காக இப்படி பண்ணலாமா? தில்லு முல்லு படத்தில் விநாயகர் முருகன் வேடம் போட்டதாக தேங்காய் சீனிவாசனிடம் கடைசி காட்சியில் சொல்வாரே, அதேபோல் எனக்கும் இந்த திருவிளையாடலா?
ஆம், அதில் விநாயகர் முருகனாக வந்தார், அதை உல்டாவாக ரீமிக்ஸ் பண்ணி முருகனாகிய நான் விநாயகராக உன் கனவில் வந்தேன்
என்றார். கனவிலிருந்து கண் விழித்தேன். அதே ராஜ்டிவியில் இப்போது தில்லுமுல்லு படத்தின் கடைசிக் காட்சி தேங்காய் சீனிவாசனிடம் முருகனாக வேடம் போட்ட விநாயகர் பேசும் காட்சி. இதோ கணபதி, முருகன், ஆணைப்படி பிளாக் போஸ்ட் செய்துவிட்டேன். படிப்பதும் பகிர்வதும் கமெண்ட் அடிப்பதும் அவரவர் விருப்பம். இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள்.